إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடர் பாட வகுப்பின் 18வது வகுப்பிலே இன்று நாம் சந்திக்கின்றோம். இதுவரை ஒரு இஸ்லாமிய திருமணத்திற்கு தேவைப்படக்கூடிய பல்வேறுபட்ட மார்க்க சட்டதிட்டங்கள், அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். ஒரு திருமணம் நடைபெறுகின்ற விஷயத்திலே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய சகல விதமான விடயங்களையும் நாம் தெரிந்துவிட்டு இன்றைய இந்த தலைப்பின் வழியாக இஸ்லாமிய திருமணம் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஏற்கனவே கூறப்பட்ட விடயங்களில் ஏதாவது தவறியிருக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே சம்பந்தப்படக்கூடிய இடங்களில் அவற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்து கொள்ளலாம். இஸ்லாத்தின் பார்வையிலே திருமணம் எவ்வாறு செய்து வைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கின்ற போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டலுக்கு அப்பால் நடக்கக்கூடிய சில விடயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது ஒரு சில இடங்களிலே, அதாவது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் என்று பெயர் சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களில் திருமணங்கள் நடக்கிற போது அவர்களை நாம் அவதானிக்கின்றோம். அந்த மணமகனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக ஒரு சபை ஒன்று கூடி ஆக குறைந்தது ஒரு 30 நிமிடங்களாவது திருமண ஹுத்துபா என்றொன்றை அவர்கள் செய்வார்கள். அதிலே இஸ்லாத்திலே வழிகாட்டப்பட்ட விடயங்கள், இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தமில்லாத இன்னும் பல விடயங்களை உட்புகுத்தி ஹுத்துபத்து நிகாஹ் திருமண உரை என்று அவர்கள் செய்வார்கள். பொதுவாக வாழ்க்கையோடு சம்பந்தப்படக்கூடிய பல்வேறு குர்ஆனிய வசனங்கள் ஹதீஸுகளை சம்பந்தப்படுத்தி திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த ஹாத்திப் நீண்ட நேரம் பேசக்கூடிய அந்த சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையிலே இதற்கு பிதுஆ, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் வழிகாட்டல் இல்லாத பிதுஅத்தான ஒரு நடைமுறை என்று நாம் அடையாளப்படுத்த வேண்டும். அதே போன்று இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால், ஹுத்பத்துன் நிகாஹ், திருமண உரை என்றொன்றே கிடையாது. வெறுமனவே அந்த மணமகளின் வழியிடம், பெற்றோரிடம் அந்த மணமகன் அனுமதியை பெற்றுக்கொள்வானாக இருந்தால், அந்த பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் அது திருமணம் முடிந்துவிட்டது என்றொரு ஒரு கருத்தை தருகிறது. அதற்கு பிறகு அவர் மகரை கொடுத்துவிட்டு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் பார்வையிலே திருமண ஹுத்பா சம்பந்தமாக அல் குர்ஆன் அஸ்-ஸுன்னா என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தால், இது சம்பந்தமாக அபூ தாவூத் என்ற கிரந்தத்தின் 2118வது இலக்க செய்தி எமக்கு ஒரு தெளிவை தருகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பத்துல் ஹாஜா. அதாவது இஸ்லாத்திலே ஹுத்பத்துல் ஹாஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சம் காணப்படுகிறது. ஹுத்பா என்றால் அதனுடைய மொழிபெயர்ப்பு உரை. அல் ஹாஜா என்றால் தேவை என்பது அதனுடைய கருத்து. இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது செய்வார்கள் என்றால், அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள், சில சந்தர்ப்பங்களிலே எந்த ஒரு தேவையும் இல்லாத போது அவர்கள் தொழுதுவிட்டு சென்று விடுவார்கள். சில நேரங்களிலே மக்களை ஒன்றுபடுத்தி சில விடயங்களை சொல்ல வேண்டிய தேவைகள் ஏற்படும். இது ஒரு தேவை நிமித்தமாக ஒன்று கூட்டப்படக்கூடிய சபை. இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சபையை ஆரம்பிப்பார்கள் என்றால், இந்த ஹுத்பத்துல் ஹாஜா என்ற அந்த விடயத்தை சொல்லித்தான் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். எனவே இந்த திருமணம் என்றொன்று நடக்கிற போதும் அங்கே ஒரு சபை கூட்டப்படுகிறது. ஒரு முக்கியமான விடயம் அரங்கேற போகக்கூடிய நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வழிகாட்டலை காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹுத்பத்துல் ஹாஜா என்றால் என்ன, அது எப்படி சொல்லப்படும் என்றால், ஒரு நீண்ட துஆ அது சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. இதற்கு தான் ஹுத்பத்துல் ஹாஜா என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது இதனை செய்திருக்கிறார்கள் என்றால், எந்த ஒரு தேவைக்காகவும் ஒரு சபை ஒன்று கூடுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை ஓதி இருக்கிறார்கள் என்று இந்த செய்தியின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஒரு திருமணம் அது ரகசியமாக நடப்பது கிடையாது. பல்வேறுபட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு திருமணம் நடக்கிற போது தானாக அங்கே ஒரு சபை ஒன்று கூடும். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு இந்த ஹுத்துபத்துல் ஹாஜா, ஹுத்துபத்துல் நிக்காஹ் என்ற இந்த ஹுத்துபாவை நாம் முதலிலே சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை நாம் சரியாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்வது என்றால், திருமணம் செய்து வைக்கப்படக்கூடிய வடிவம், இதனை சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் அநேகமான இடங்களிலே நாம் ஒரே ஹதீஸ் திரும்ப திரும்ப வருவதை பார்க்க முடியும். அதிலே 5135 இலக்கத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், நாம் நன்கு தெரிந்த ஒரு ஹதீஸ். கடந்த சில பாடங்களிலே அதனை நாம் மீண்டும் தெரிந்து கொண்டோம். அதாவது, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள். அந்த சபையை நோக்கி ஒரு பெண்மணி வருகின்றார். தன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹரின்றி வழங்குவதற்கு அவள் முன்வருகின்றாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பு அங்கிருந்த ஒரு ஏழை சஹாபி அந்த பெண்ணை மணப்பதற்கு முன் வந்தார்கள். மகராக ஏதாவது கொடுப்பதற்கு அவரிடம் இருக்கிறதா என்று பார்த்தபோது அவரிடம் எதுவும் காணப்படவில்லை. ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்லாத நிலைமையில் இருந்த அவருக்கு அவரிடம் மனனமாக இருந்த ஒரு சில அத்தியாயங்களை மகராக வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை சஹாபிக்கு வந்த அந்த பெண்ணை மனமுடித்து வைத்தார்கள். இந்த திருமணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்து வைத்தார்கள், அதனது வார்த்தை பிரயோகம் என்ன என்று நாம் பார்த்தால், இந்த 5135 இலக்க செய்தியிலே அந்த வாசகம் தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. ஃபகால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸவ்வஜினாகா பிமா மஅக மினல் குர்ஆன், உன்னை அந்த பெண்மணிக்கு உன்னிடமுள்ள சில அல் குர்ஆனின் அத்தியாயங்களை மகராக வைத்து நாம் இந்த சபையிலே திருமணம் செய்து வைக்கின்றோம். ஒரு சில ஹதீஸுகளிலே நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் என்ற வார்த்தை பிரயோகம் இடம்பெறுகிறது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து வைத்த முறை. பெரிதாக அவர்கள் பயான் செய்யவில்லை. என்ன சொன்னார்கள், உன்னை அந்த பெண்மணிக்கு உன்னிடமுள்ள அல் குர்ஆனின் அத்தியாயங்களை மகராக வைத்து திருமணம் செய்து வைக்கின்றேன். இப்படி ஒரு சபை முன்னிலையிலே சொல்லப்படுமாக இருந்தால் அங்கே அந்த மணமகன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாள். இதுதான் ஹுத்துபத்துன் நிக்காஹ் என்பதன் முழுமையான வடிவம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹதீஸின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு திருமண ஹுதுபாவை எவ்வாறு செய்வது? முதலிலே அந்த துஆவை முழுமையாக ஓத வேண்டும். பிறகு யார் யார் திருமணம் செய்கிறார்கள் என்பதனை அடையாளப்படுத்த வேண்டும். கண்ணெதிரே மணமகனும் இருக்கிறார், மணமகளும் இருக்கிறார்கள் என்றால், உன்னை அவளுக்கு முடித்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அது போதும். சில சந்தர்ப்பங்களிலே அந்த இடத்தில் மணமகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போது சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெயரை குறிப்பிடலாம், அவரது தகப்பனின் பெயரை குறிப்பிடலாம். இப்படி ஏதோ ஒரு வழியிலே திருமணம் முடிக்கக்கூடிய இருவரும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். மணமகனின் பெயர், மணமகளின் பெயர், மணமக்களின் பெற்றோரின் பெயர் உச்சரிக்கப்பட்டு இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று அந்த சபையிலே சொல்லப்படுமாக இருந்தால், அந்த சபை அதற்கு சாட்சியாக இருக்குமாக இருந்தால், இதுதான் இஸ்லாத்தின் பார்வையிலே நடந்தேறக்கூடிய திருமணம். எனவே இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலே அதற்குரிய ஆதாரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஜவ்வஜினா கஹா, உனக்கு அவளை நாம் மணமுடித்து தருகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை பிரயோகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே குறிப்பிட்ட விடயம் மஹர். எவ்வளவு மஹருக்கு இந்த ஏழை சஹாபி அந்த பெண்மணியை முடித்துக் கொள்கிறார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எவ்வளவு மஹர்? அல் குர்ஆனின் சில அத்தியாயங்கள். இந்த மஹரை குறிப்பிடுகிற விஷயம் இருக்கிறது. இதனை பொறுத்த வரைக்கும் அதனை குறிப்பிட்டு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு முறையும் இஸ்லாத்தில் இருக்கிறது. மஹரை குறிப்பிடாமல் வெறுமனவே யார் யாரை திருமணம் செய்கிறார் என்பதனை மட்டும் கூறியும் திருமண சடங்கை நடத்தலாம். இது சம்பந்தமான ஆதாரங்கள் அல் குர்ஆனிலே காணப்படுகிறது. ஏற்கனவே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி வைத்த அந்த திருமணத்திலே அவர்கள் மஹரை குறிப்பிட்டு கூறியதை நாம் பார்த்துவிட்டோம். இதற்குரிய ஆதாரம் அல் குர்ஆனிலும் காணப்படுகிறது. சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தின் 24 வசனம், ஃபமஸ்தம்தஅத்தும் பிஹி மின்ஹுன்ன ஃபஆதூஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீலா. இது ஒரு வேறு விஷயம் பேசப்படுகிறது. அதாவது, அவர்களை நீங்கள் திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டால், அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதாக குறிப்பிட்ட அந்த மஹரை முழுமையாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இங்கு நான் குறிப்பிட்டு காட்டக்கூடிய விடயம் என்னவென்றால், அவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மஹரை கொடுத்து விடுங்கள். திருமணம் செய்கிற போது எவ்வளவு கொடுப்பதாக அந்த சபையிலே குறிப்பிடப்பட்டதோ அதனை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தின் 236 வசனம், இதுவும் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. எமக்கு தேவைப்படக்கூடிய அந்த குறிப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிசா மாலம் தமஸ்ஸூஹுன்ன அவ் தஃப்ரிதூ லஹுன்ன ஃபரீலா. அதாவது, நீங்கள் திருமணம் ஒன்றை செய்கின்றீர்கள். அந்த திருமணத்திலே
மஹரை குறிப்பிடவில்லை, இவ்வளவுதான் என்று குறிப்பிடவில்லை. அல்லது நீங்கள் திருமணம் முடித்த அந்த பெண்ணோடு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடவில்லை, அதற்கு முன்னர் அந்த பெண்ணை தலாக் விட்டுவிடுவது உங்களுக்கு குற்றமில்லை என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் தலாக் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுகிறது. இன்ஷா அல்லாஹ் எமது இந்த தொடரான தலைப்பில் தலாக் என்ற பகுதி வருகிற போது இவற்றை நாம் விவரமாக கற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், செல்லல்லா அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், நீங்கள் மஹரை குறிப்பிடாமல் அல்லது இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடாமல் திருமணம் முடித்த அந்த பெண்ணை தலாக் விடுவது உங்களுக்கு குற்றமில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே இந்த வசனத்திலே திருமணம் செய்யக்கூடிய அந்த இடத்தில் மஹரை குறிப்பிடாமல் அந்த திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் இஸ்லாத்திலே இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படியான ஒரு முறையிலே ஒரு திருமணம் நடப்பதாக இருந்தால் எப்படி நடக்கும்? முதலிலே அந்த ஹுத்பத்துல் ஹாஜா, ஹுத்பத்துல் நிகாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அதனை முழுமையாக ஓதிவிட்டு, இன்ன சகோதரர் இன்ன சகோதரியை மணமுடித்துக் கொள்கின்றார், இவ்வளவுதான் அந்த இடத்திலே சொல்லப்படும். மஹர் எவ்வளவு எப்படி என்பது சம்பந்தமாக சொல்லப்படாது. இதனை வைத்து நாம் இந்த மஹர் விஷயத்திலே விளையாட நினைத்து விடக்கூடாது. அது பெண்களின் உரிமை, ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். அவர்களோடு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவதற்கு முன்னர் மஹரிலே கொஞ்சத்தையாவது கொடுத்து விட வேண்டும். வாழ்க்கையை தொடங்கியதன் பிறகு அதனை முழுமையாக கொடுத்து விட வேண்டும் என்ற சட்டங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எனவே இங்கே நான் பேசிக் கொண்டிருப்பது திருமண ஹுத்பாவுடைய சந்தர்ப்பத்திலே மஹரை குறிப்பிடக்கூடிய ஒரு வழிமுறை காணப்படுகிறது, மஹரை குறிப்பிடாமல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையும் காணப்படுகிறது. சரி, நாம் மேலே பார்த்த அந்த ஒரு பெண் பள்ளிக்கு வந்தால் இரும்பு மோதிரம் கூட இல்லாத ஒரு மனிதர் அந்த பெண்ணை மணமுடித்துக் கொண்டார்கள் அல்லவா, அந்த சம்பவத்திலே நாம் மேலே பார்த்த ஹுத்பா, ஹுத்பத்துல் ஹாஜா என்ற அந்த விடயம் ஓதப்பட்டதாக தெரியவில்லை. இதை வைத்து ஒரு சிலர் அப்படி ஓத தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த ஹதீஸிலேயே ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இருந்து கொண்டிருப்பது ஒரு சபை, ஏற்கனவே ஒரு சபையிலே தான் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸின் ஆரம்பம் எப்படி என்றால், குன்னா இந்த நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலூஸ். இதனை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி கூறுகிறார்கள், நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சபையிலே உட்கார்ந்திருந்தோம். ஏற்கனவே அவர்கள் ஏதோ ஒரு தேவை நிமித்தமாக அந்த சபையை ஒன்று கூட்டியிருக்கிறார்கள். ஹுத்பத்துல் ஹாஜாவை அவர்கள் ஓதியிருப்பார்கள். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், அப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு திருமணத்தை செய்விக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் மீண்டும் ஹுத்பாவை ஓதிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஏற்கனவே ஓதப்பட்டு விட்டது. சில நேரங்களிலே இரண்டு திருமணங்கள் மூன்று திருமணங்கள் எல்லாம் ஒன்றாக நடக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்பத்திலே ஹுத்பத்துல் ஹாஜாவை நாம் ஓதிவிட்டோம் என்றால் மூன்று ஜோடிகளுக்கும் ஒன்றாக திருமணம் செய்து வைக்கலாம். இவர் இன்ன பெண்ணை இவ்வளவு மகருக்கு திருமணம் செய்கிறாள், இவர் இன்ன பெண்ணை இவ்வளவு மகருக்கு திருமணம் செய்கிறார். அந்த சபையோர் முன்னிலையிலே சாட்சி சொல்லப்படுமாக இருந்தால் அங்கே திருமணம் நடந்தேறுகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே நாம் பார்த்த இந்த அமைப்பிலேதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த திருமண நிகழ்வுகளை செய்து வைக்கிற போது இந்த நடைமுறைகளை கையாளுகிறது. அதற்குரிய தெளிவான ஆதாரங்களையும் நாம் முன்வைத்திருக்கின்றோம். இதை தாண்டியும் வேறு பல ஆதாரங்களுடன் இல்லை இது பிழை என்று நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்கின்ற விடயத்திலே எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இறுதியாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், திருமண வாழ்த்து, திருமண வாழ்த்து என்ற ஒன்று காணப்படுகிறது. இது பொதுவாக இந்த திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஹாத்திப் சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் சொல்லி முடித்ததன் பிறகு அந்த இடத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு துஆவை ஓதுவார்கள். அந்த துஆவின் சரியான அந்த தன்மையை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற கிரந்தத்தின் 2130வது இலக்கத்திலே இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ரஃபா அல் இன்சான் இதா தஸவ்வஜ் கால் பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு மனிதரை திருமண வாழ்த்து சொல்வதாக இருந்தால் அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். அதாவது இந்த திருமணம் முடித்த இந்த ஜோடிகளுக்கு பரக்கத்து வேண்டி பிரார்த்திப்பதோடு இவர்களை அல்லாஹ் நல்ல முறையிலே இணைந்து வாழ செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகான பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்த்தாக எமக்கு காட்டி தந்திருக்கின்றார். இதனை நாம் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். நடக்கக்கூடிய நடைமுறை என்னவென்றால், திருமண ஹுத்துபா முடிகிற போது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஏதோ கூட்டம் முடிந்து ஓதும் துஆவை ஓதுவது போன்று பாரக்கல்லாஹு லக என்று சேர்ந்து ஓதிவிட்டு அமைதியாக இருந்து விடுகிறோம். இவ்வாறு ஓதுவது தவறில்லை. ஆனால் இந்த ஹதீதின் சரியான உயிரோட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த சபையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்த்தை நிறுத்தவில்லை. இது திருமண முடித்த அந்த மன மக்களுக்கான வாழ்த்தாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அதற்கு பிறகும் ஒருவேளை அந்த திருமணம் நடக்கக்கூடிய சபையிலே நாம் இல்லை என்றால், தாமதமாக வருகிறோம் என்றால், விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால், அந்த மன மக்களை சந்திக்கிற போது அவர்களிடம் சென்று இந்த துஆவை ஓத வேண்டும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். அது மணமகனாக இருந்தாலும் சரி, மணமகளாக இருந்தாலும் சரி, இது அவர்களது வாழ்க்கைக்கான ஒரு அழகான பிரார்த்தனை. இந்த நடைமுறை முஸ்லிம்களிலே கிடையாது. வெறுமனவே அந்த சபையிலே மட்டும்தான் அது சொல்லப்படுகிறது. அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த சபையோடு இது முடிந்துவிடக்கூடாது. இந்த திருமண வாழ்த்து இஸ்லாம் எமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வழிமுறையாகும். இதனை தேவைப்படக்கூடிய இடங்களிலே நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே இதற்குரிய ஆதாரத்தையும் நாம் இந்த இடத்திலே பார்த்திருக்கிறோம். இதுதான் இஸ்லாத்தின் பார்வையிலே திருமணம் செய்து வைக்கப்படக்கூடிய விதம். இதற்குரிய ஆதாரங்களுடன் நாம் இந்த விடயங்களை தெளிவாக இந்த இடத்திலே தெரிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களை அடுத்த பாடங்களிலே நாம் அவதானிக்கலாம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.